இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ஜபம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார்த்தைகள் சொல்லி கேட்கும்போது எல்லாரும் சிலுவையில் அறிஞ்சுதான் முக்கியப்படுத்தி சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியுது, ஒவ்வொரு வார்த்தையில மட்டும்தான் சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் வார்த்தையில ஜீவன் இருக்கு, பல வார்த்தைகளை சேர்க்கும் போது இன்னும் அதில் அதிகமான ஜீவன் இருக்கு. அப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக மிகவும் கண்ணீரோடு ஜபம் பண்ணுறார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த ஜபம் வந்து அநேகமாக கெச்சமனை தோட்டத்திலிருந்து பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான ஜபம். வேதத்தில் பார்க்குறோம், எத்தனையோ எல்லா பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, பல நீதிமான்கள் இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க. அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பயங்கரமான ஜபம் நடந்திருக்கும். உதாரணமாக சாலமோனுடைய வாழ்க்கையில் எங்கே ஜபம் நடந்ததுன்னா அவன் தேவாலய பிரதிஷ்டை பண்ணும்போது அவன் ஜபம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இக்கட்டிலே ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை கேட்கிறான். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஜபம் பண்ணியிருக்காங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்தவம் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜபம் பண்ணியிருக்கிறார். ரோமர் 8:26-27 போதும். இப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் எனக்கு வேண்டிதான் ஜபம் பண்ணுறார், நான் ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்காக ஆண்டவர் ஜபம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் அலட்சியமாக விட்டுருவாங்க. ஆனால் இங்கே யாருக்கு வேண்டி ஜபம் பண்ணுறாருன்னா பரிசுத்தவான்களுக்காக ஜபம் பண்ணுறார். அப்போ பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தப்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால், அப்போ இதுல பரிசுத்தவான்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருக்காங்க. அது இல்லாம அந்த பரிசுத்தவான்களுக்கு எந்த நேரத்துல என்ன ஜபம் பண்ணுங்கிறது தெரியாது, ஒரே மாதிரி ஜபம் எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து வருகிறார். அப்படின்னா பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்து வருகிறார். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் நான் தான் சொல்லுவேன். இங்கே ஆண்டவர் ரோமரில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்காக அவர் பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணுகிறார். இப்போ கெச்சமனை தோட்டத்தில் பார்க்கும்போது அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் அவருடைய ரத்தத்தினுடைய வேர்வைகள் அல்ல வேர்வை ரத்தமாக மாறினது. அவ்வளோ மன உருக்கமாக ஜபம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எங்கேயுமே வந்து அவர் கஷ்டப்பட்டது இல்லை. அவர் சிலுவையில் அடிக்கும்போது அந்த அடிச்சதுனால ரத்தம் வந்தது, அது வெளியிலிருந்து வந்த தாக்கத்தினால அந்த ரத்தம் வந்தது. ஆனால் வேர்வை துளிகள் ரத்தமாக மாறணும்னு சொன்னால் அவருடைய மனசு உடைஞ்சு இரத்தத்தினுடைய அந்த வேர்வை எல்லாமே இரத்தத்தினுடைய ஊற்றுக்கண்ணும் வேர்வையினுடைய ஊற்றுக்கண்ணும் பக்கம் பக்கமாக தான் இருக்குது. அப்படின்னா இரத்தத்தில் இருந்து வேர்வையை வடிகட்டி தோல் கொடுக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அந்த வியாகுலத்தினால அந்த சரீரம் தாங்காமல் அந்த இரத்தத்தை அப்படியே வெளியில் தள்ளிடுச்சு. அவ்வளோ வியாகுலப்பட்டு மனம் உருக்கமாக இருந்து ஜெபம் பண்ணியிருக்கார். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நான் தான் நான் தான் சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு அடையாளம் வேணும். நம்ம வசனத்தில் பார்க்குறோம், தேவனுடைய காரியங்களுக்கு வேண்டி தேவனாலே பிறந்தவர்கள் உண்டு, அப்புறம் தன்னைத்தான் அன்னைவர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. அப்படின்னா தன்னைத்தானே ஊழியத்திற்காக அல்லது தேவனுக்காக சமர்ப்பித்து கொண்டவர்கள் உண்டு, மனுஷர்களால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்படின்னா மனுஷர்களுடைய சூழ்நிலைமை நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க. தன்னைத்தானே சமர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க. இதில் தேவனால் பிறந்தவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் யாருக்கு வேண்டி ஜெபம் பண்ணுறாருன்னா, தேவனாலே பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இங்கே ஜெபம் பண்ணுறார். பிரசங்கி 9:1 பிரசங்கி 9:1 போதும். அப்போ நீதிமான்களும் ஞானிகளும் தேவனுடைய கைவசமாக இருக்கிறார்கள் அப்படின்னா ஆண்டவர் அவங்கள தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார். ஆனால் தனக்கு முன்னால நான் இங்கே தான் வாழணும், நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு அவன் தீர்மானம் எடுக்க முடியாது. அவன் எங்கே இருக்கணுங்கிறத அவனை அங்கே வாழ வச்சிருப்பாரு, என்ன பேசணுங்கிறத அவனுக்கு சொல்லியிருப்பார். ஆனால் தன்னுடைய இஷ்டத்துக்கு அவன் போய் எதையும் செய்ய முடியாது, ஊழியமும் செய்ய முடியாது, தன்னுடைய இஷ்டம் போல மனம் தன்னுடைய வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அல்லது தேவனுடைய கரத்திலே கட்டப்பட்டவர்கள், தேவனுடைய கரம் அவர்களை பிடித்திருக்கும் பொழுது அவர்கள் தன்னிச்சையாக எதுவுமே செய்ய முடியாது. தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் அவங்க எல்லா காரியத்தையும் செய்யணும். அதே அவங்க பகுத்து ஆராயணும், ஆண்டவரே நான் என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, நான் எங்கே வாழணும், எங்கே ஊழியம் செய்யணும், எந்த ஊரில் இருக்கணும் அப்படிங்கிறத கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவனை அப்படியே கொண்டு வருவார். கொண்டு வந்து தள்ளி தள்ளி கொண்டு வந்து அவன் எதுக்காக பிரயாசப்படணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவன் என்ன சாப்பிடுவான், எங்கே குடியிருப்பான், என்ன ஏது, நீ அதை பற்றி யோசனை பண்ணாத, என்னுடைய வார்த்தையை மட்டும் நீ கேள். அப்படிங்கும் போது ஆண்டவர் அவனை தள்ளி 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 கொண்டு வந்து அவனுக்கு வாழக்கூடிய இடத்தையும் அவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவன் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறத ஜனங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான் வேலை. அப்படியாக ஆண்டவர் ரெண்டு விதமான ஆட்களை தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஒன்று ஞானிகள், இன்னொன்று நீதிமான்கள். ஞானிகள்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், நீதிமான்கள் சொன்னால் நீதி செய்கிறவர்கள். அப்போ தேவனுடைய நாமத்தினாலே நீதி செய்கிறவர்களையும் கர்த்தருக்கு பயப்படுகிறவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எப்போதுமே வைத்திருக்கிறார். இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசுன்ட்டு இருக்குது. மத்திய அரசு இல்லை மாநில அரசு தவறும்போது மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நிறைய அதிகாரிகளை எல்லா மாநிலத்திலையும் வச்சிருக்குது. அதுபோல் இங்கே வந்து தேவனுடைய ஜனங்கள் வழி தவறி போகும்போது, ஊழியக்காரங்கள்லாம் வழி தவறி போகும்போது, ஏன்னா ஊழியத்துக்கு 3 வகையான ஆட்கள் வந்திருக்காங்க. மனுஷனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் இருக்கிறான், தன்னைத்தானே ஊழியத்திற்குன்னு வந்தவன் இருக்கிறான், தேவனால் ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஜனங்கள் தவறி போகும் பொழுது அல்லது சமர்ப்பணம் செய்த ஊழியக்காரங்கள் இடறி விழுகும்போது, மனுஷனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இடறி விழுகும்போது, தேவனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய காரியத்தை கண்டிப்பாய் போதித்து தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவார்கள். அப்படியாக தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பூமியிலே ஜனங்களை வச்சிருக்கிறார். அது ஒவ்வொரு காலத்திலையும் அதை வச்சுட்டே இருக்கார். அது தலைமுறை தலைமுறையாக வந்துக்கிட்டே இருக்குது. அது தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும், அப்போ தான் அந்த காரியம் நடக்கும். மனுஷனுடைய நல்ல காரியத்தினால எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் அவன் மேலே மனம் இறங்கினாதான் அந்த மாதிரி ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, என்ன நானும் தான் ஊழியம் செய்கிறேன், இவரும் தான் ஊழியம் செய்கிறாரு, அப்படி இப்படினாலும் போட்டிக்கு வர்றாங்க. ஆனால் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் அங்கே தான் தெரியும். அப்போ மோசையும் ஆரோனையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார். ஜனங்கள்லாம் அன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க, நாங்களும் ஊழியம் செய்வோம், எங்களுக்கும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார், எங்களோடு தேவன் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விலகி நில்லுங்க, தனியாக தள்ளி நில்லுங்க. பாண்டவர் அவங்களை அழைச்சாரா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லும்போது எல்லாம் தள்ளியாக நின்னாங்க. எல்லாரும் தூப கலசத்தில் தூபத்தை போட்டு வந்தாங்க. மோசையும் தூப கலசத்தில் தூபம் போட்டு போய் நின்னான். தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி வந்தாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா பூமி ரெண்டாக பிளந்து எல்லாத்தையும் அப்படியே உழைஞ்சிடுச்சு. அப்போ தேவனுடைய சமூகத்தில் போட்டிக்கு வந்தாங்கன்னா தெரியும் யார் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக வந்தவங்களை உடனடியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு பட்சிக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். அப்படின்னா அது எது வந்தாலும் பட்சிக்கப்படும். நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி பலிபீடம் சும்மா இருக்காது. தேவனுடைய சமூகத்தில் நல்ல மாதிரி வந்தானா அவன் பரிசுத்தமாக்கப்படுவான். அவன் முட்டாட்டம் பண்ணிட்டு வந்தானா அவன் அங்கேயே நியாய தீர்ப்பு நாளை சுட்டு வைக்கப்படுவான். இப்படி அநேகர் நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், நாங்கள் தான் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், நாங்களும் ஊழியம் செஞ்சுருக்கிறோம், நாங்களும் பிசாசுகளை துரத்திருக்கோன்னு சொல்லிட்டு உண்மையான தேவனுடைய ஜனங்களோடு முரண்டாட்டம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு காத்திருக்கிறது. அப்படியாக தேவன் நீதிமான்களையும் ஞானிகளையும் தன்னுடைய பக்கமாக எப்பவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்து கொண்டிருக்கிறார். யோவான் 17:6-7 போதும். தேவன் உலகத்தில் தேர்ந்தெடுத்து சில ஜனங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல, சிலரை மாத்திரம் தேர்ந்தெடுத்திருக்கார். ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாத்தையும் அழைக்கிறார். அழைக்கும் போது திரளான ஜனங்கள் வர்றாங்க ஆண்டவரை பின்பற்றி. ஆனால் தெரிந்து கொள்ள விஷயத்தில் மிகவும் குறைவான பேர் தான். அப்போ ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு. எல்லாமே வந்து பிதாவை கேட்டுட்டு தான் செய்கிறார். அப்படியாக பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவைகள் அல்லது பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்கிறத பிதா தாமே இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டி கொடுக்கிறார். அப்போ அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், என்னுடைய ஜனங்கள் அல்ல. அப்படின்னா 144,000 வரிசையில் வர்ற ஜனங்கள் அநேகம் பேர் இந்த வரிசையில் வருவாங்க. அது ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது 2000 வருஷத்துக்கு முன்னால் பண்ண ஜபம் அன்னையிலிருந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்ட ஜனங்களை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். அப்போ 17:7 சொல்லுது, நீர் எனக்கு தந்தவையில் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனால ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியும், பரிந்து பேச முடியும், இதாவே இவருடைய பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்ல தான் முடியும். இயேசு ஆண்டவரை ஆராதிச்சு அதை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் பிதாவை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிறதுக்கு பழகிட்டான். அந்த ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் இடத்துல நாம் போகலாம். அதனால பிதா தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல. அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை ஆண்டவராய் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அது எல்லாரும் இப்போ அதை அறிஞ்சிருக்காங்க. 8 வாசிப்போம். போதும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு, இவங்கெல்லாம் தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள். என்ன, எல்லாரும் விசுவாசிக்கல தேவனுடைய வார்த்தையை. கொஞ்சம் பேர் அற்புத அடையாளம் விசுவாசிச்சாங்க, கொஞ்சம் பேர் இவர் கூட போனால் பட்டம் பதவி கிடைக்கும்னு நினச்சாங்க, கொஞ்சம் பேர் ஊழியத்துக்கு வந்தால் பணம் காசு நிறைய கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தங்களுடைய ஆத்ம இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வார்கள், நிச்சயமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்று ஒரு சில பேர் தான் விசுவாசித்தாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையில் ஏற்றுக்கொண்டவர்களை பிதா எனக்கு கொடுத்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போ பிதாவினால் அனுப்பப்பட்டாலுடைய இல்லை பிதாவின் இடத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டாலுடைய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்படியாக பிதா தான் அந்த ஆளுகளை அனுப்புகிறாரு. அந்த பிதா அனுப்பின ஆளுகள் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறார்கள். 9 வசனம், போடும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு வேண்டி நான் ஜெபம் பண்ணல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்றேன், அவர்கள் உங்களுடையவர்கள், எல்லாத்துக்கு வேண்டி நான் ஜெபம் பண்ணல. ஆனா இனி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு வேண்டி பசுத்தாவியானவர் பருந்து பேசிட்டு இருக்கார், பெருமூச்சோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணலை, அழைக்கப்பட்டவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணலை, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வேண்டி தான் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டதை எப்படி உறுதிப்படுத்துறது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நாங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு சமயம் ஓடிட்டு இருக்காங்க, எங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கே பணம் கிடைக்கும், எங்கே பொருள் கிடைக்கும், இன்னும் சொல்லப்போனால் எங்கே சாப்பாடு கிடைக்கும், அப்படிதான் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. அல்லது ஆண்டவர் பேரை சொல்லி எங்கே யாரை ஏமாத்தலாம் அப்படின்னு தான் நினைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் காத்திருக்கிறது. உலகத்துக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்ளாமல் இதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஜனங்களுக்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து விண்ணப்பம் பண்ணுகிறார். 10 வசனம், பிதா எனக்கு கொடுத்தது தான் என்னுடையது நான் சொல்ல முடியும், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அப்போ என்னுடையதை நான் என்ன பண்றேன், அவங்களுக்கு வசனத்தை போதித்து திரும்பவும் நான் என்ன பண்றேன், அது பிதாவுக்கே நான் ஒப்பு கொடுக்குறேன், எதுவுமே தான் சொந்தமா வச்சுக்கல. அதான் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மயிமப்பட்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த 144,000 வரிசையில் வர ஜனங்கள் மத்தியில தான் மயிமப்பட்டிருக்கார். அழைக்கப்பட்டவங்கிட்ட தேவன் மயிமப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மத்தியில தான் தேவன் மயிமப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் ஜெபம் பண்ணும்போது பரலோக மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மயிமப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்ப இது யார் மூலம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலம்தான் தேவனுடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படுகிறது. அப்படி தேவனால் முன்குறிக்கப்படவில்லை அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னா அவங்கனால தேவனுடைய நாமம் என்னவாகப்படும், அதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போ 144,000 பேர் வரிசையில் வர்றவங்க அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ மற்றவங்க மூலம் தேவனுடைய நாமம் என்னவாகும், கனவீனம் அடையும், தேவனுடைய மகிமையை தூசிப்பார்கள். அப்படியாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா அல்லது சாட்சியாக வாழுகிறானா, அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இவன் தேவனுடைய வார்த்தையை பெற்றவன், தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் தேவனுடைய நாமம் அங்கு கனவீனம் அடைகிறது அல்லது தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது அல்லது சாட்சியாக வாழாமல் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் தேவன் அவர்களை தெளிந்து கொள்ளவில்லை. அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் மூலம்தான் இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். மற்றவர்களால் தேவனுடைய நாமம் இந்த பூமியிலே தூஷிக்கப்படும். அப்போ தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறவருக்கு காரணமாக இருக்கிறவர்களை காணும்போது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாமளும் அவங்கள தள்ளிதான் வைக்கணும். நாமளும் அவங்கள தெரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம நண்பர்களாக, நம்ம உறவினராக, அல்லது நம்முடைய சகோதரனாக யாரை தெரிந்து கொள்ளணும்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் நம்ம சகோதரனாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமம் மற்றவர்கள் மூலம் கனவீனம் அடையுதுன்னு சொன்னால் அவனை நண்பனாக நாம் வச்சுட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவங்க, அவங்க நண்பர்கள் குடிச்சு போட்டு வந்தால், சிகரெட்டு குடிக்கிறவங்களாக இருந்தால் அதுக்கு முன்னாலேயே உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு வந்தவங்களாம் வீட்டில் கொண்டு வந்து நல்லா தூங்க வச்சு தாலாட்டு பாட்டு பாடி அனுப்பிடுற நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. அப்போ அவங்க மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. 11 வசனம் வாசிப்போம். போதும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நானே இந்த பூமியை விட்டு நான் வர்றேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தலைமுறை தலைமுறையாக இயேசு கிறிஸ்து வந்தது முதல் இருக்காங்க, அதுக்கு முன்னாலேயும் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் அவங்களுடைய அடையாளம் வெளியே தெரிய வந்தது. அப்போ ஆபேல் பார்த்தீங்கன்னா, ஆபேலும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றின மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் ஆபேல். அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து அந்த தேவனால் மகிமைப்படுகிறவருடைய அடையாளம் வெளியே தெரியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவருடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளியே தெரிய வந்தது. அப்படியாக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அநேகரை நாம் பார்க்கிறோம். அப்படி உலகத்தில் இருக்கிறார்கள், தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இப்படியாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதனால் நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாக இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஆளுக ஒன்றாக ஐக்கியமாக இருக்கும்படி அவர்களை காத்துக்கொள்ளும். இப்போ தேவனுடைய அன்பில் இருந்து நீதியின் கிரியை செய்கிறதற்கும் தேவனுடைய நாமத்தினுடைய வேஷத்தை தரித்து பலனை மறுதளிக்கிறவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆட்களை நம்ம கண்டுபிடிக்கணும். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையா, உண்மையாகவே தேவனால் மகிமைப்பட்டவர்களா, அல்லது தேவனுடைய நாமத்தை இவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா, அல்லது கனவீனப்படுத்துகிறார்களா? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அடுத்தவனை சோதிச்சு பார்க்கணும். அப்போ தான் அவனை நம்ம நண்பனாக வச்சுக்க முடியும். அப்போ தான் நம்ம அவங்களை விசுவாசியாக வச்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தில் கோவிந்தா போடுற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு நானும் ஆண்டவருடைய பிள்ளை, நானும் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருந்தா அவருடைய கனியினால் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அப்படியாக தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களை கண்டுபிடித்து அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அப்படின்னா மற்றவன் வந்து அவனை வந்து துரத்து விடணும். ஆண்டவர் சொல்கிறார், பெருந்தீனிக்காரனோடு சேராது. அப்போ ஊழியத்தில் ஒருத்தன் வந்திருக்கிறவன் ஒருத்தன் பெருந்தீனிக்காரனாக இருந்தானா, அவனோட சேரக்கூடாது, அவனை உரம் துரத்து விடணும். அதே மாதிரி தேவ பலனுடைய தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருந்தால் அவனையும் துரத்து விடணும். ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லணும். எதுக்கு ஒத்து வரலனா அவன் ஆகாதான போல துரத்து விடன்னு சொல்லியிருக்கு. அப்படியாக இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை கண்டுபிடித்து அவர்கள் ஒன்றாக இருந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 12 வசனம். எப்படி ஆண்டவர் 12 பேர்த்தை தேர்ந்தெடுத்தார், 12 பேர்த்துல ஒருத்தர் பிசாசா இருந்தான். அந்த மாதிரி ஊழியத்துல வர்ற அநேகர்கள், விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியம் செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன வரும், பிசாசு பூந்துருவான். அப்படி இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள, கிறிஸ்தவங்களுக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள 12 பேர் இருந்தானா அதில் ஒருத்தன் பிசாசா இருப்பான். அப்ப பாருங்க அவனுடைய சதவீதம் என்னான்னு. அதனால நாம ஒவ்வொருத்தனையும் கவனமா எடுத்து பார்க்கணும். எல்லாம் காட்டி கொடுத்துட்டு காசை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்துல தான் வீசுவான், எல்லாம் செய்வான், ஆனா நாட்டு கொண்டு செத்துருவான். அப்படின்னா அவனுடைய ஆத்ம ரசிப்பை அவனே நஷ்டப்படுத்திடுவான். ஏன்னா காசுக்காக ஆசைப்பட்டவன். அப்படியாக நம்ம பார்க்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. தேவனுடைய நாமத்தின்படி நடக்காமல் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், பணாசு இருக்கிறவர்கள், பொருளாசு இருக்கிறவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் தான் கெட்டு போவார்கள். அல்லாமல் வேற ஒருத்தனும் கெட்டு போக மாட்டார்கள். 13 வசனம், போதும். அப்ப உலகத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் போனதுக்கு அப்புறம் இப்படி இப்படி எல்லாம் நடக்கும், இப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கும் போதே அவர் விண்ணப்பம் பண்றார். யோவான் 17:14 முதல், நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தால் அல்லாத போல அவர்களும் உலகத்தால் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. இந்த ஜெபம் பைபிளில் எல்லா மொழியிலையும் அச்சடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது புரியும். தேவனுடைய வார்த்தையை வந்து கொடுக்கறதுக்கு யாருக்கு வந்தார்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கே வந்தார், மற்றவங்களுக்கு கிடையாது. அப்படி தேவனுடைய வார்த்தையை கொடுத்தார். திரும்பவும் சொல்றார், நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்துக்கு வேண்டி அவங்க வாழல, தேவனுக்காக வாழ்கிறார்கள், அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்ப உலகம் நம்மளை பகைக்குதா, உலகம் நம்மளை நேசிக்குதாங்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்களான. உலகம் நம்ம பகைக்குதுன்னா ஏன் பகைக்குது, தேவனுடைய வார்த்தைய அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு அறிவிக்கும் போது அதன்படி நடக்காதவர்கள் நம்மளை பகைக்கிறார்கள். சத்துவத்தை சொன்னதுனாலே நான் சத்ருவாக மாறினேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சத்துவத்தை சொன்னதுனால சத்ருவாக மாறி. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான், சத்தியத்தை சொன்னதுனாலே அவர் சத்ருவாக மாறினார். ஒவ்வொரு மனிதனும் உலகத்துல உண்மையாக இருந்த ஆண்டவர் கூடிய செய்யும் போது சத்துவத்தை சொன்னதுனால அவன் கொஞ்சம் பேருக்கு சத்ருவாகத்தான் வெளிப்படுவான். அப்படியாக ஊழியக்காரனை இன்னைக்கு ஊழியக்காரனை ஜனங்கள் மதிக்கிறார்களா அல்லது எதிர்க்கிறார்களா அல்லது கொண்டாடுகிறார்கள் பார்த்தா அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், இது தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரங்களா அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்களா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்களா இருந்தால் ஆசீர்வாதத்தையும் போதிப்பார்கள், சாபத்தையும் போதிப்பார்கள். அந்த சாபத்திலிருந்து வெளியே வர்றதுக்குண்டான பிரமாணத்தையும் போதிப்பார்கள். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரன் அல்ல. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பை அறிவிக்கும் போது அநேகருடைய மனசு குத்தப்படும். ஒன்னா மனம் திரும்பணும், இல்லைன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு எந்திரிச்சு ஓடிடணும். இருந்தால் கஷ்டம்தான். பலிபீடத்துக்கிட்ட வந்து நீ காணிக்க செலுத்த வந்தீங்கன்னா நீ மனம் திரும்பிட்டு காணிக்க செலுத்து. அப்படி மனம் திரும்பி முடியலையா, நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு எந்திரிச்சு ஓடிக்க, அதான் உனக்கு நல்லது. அப்படி அநேகம் பேர் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து பாதியில் இருந்து சோடுற ஆட்கள் இருக்காங்க, அநேக சபைகள் இருக்காங்க. அப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக சொல்லும்போது அநேக ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரங்களை பகைப்பார்கள். 15 வசனம், போதும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் என்னுடைய ஜனங்கதான், நீர் எனக்கு கொடுத்து இவங்களெல்லாம் உடனே எடுத்துக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜபம் பண்ணல, இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணல. என்ன ஜபம் பண்றாரு, தீமை நின்று காத்துக்கொள்ளும். பரமண்டலத்துல ஜபத்துல வருது என்ன வருது, தீமை நின்று காத்துக்கொள்ளும். அப்ப யாருக்கு வேண்டி அங்க ஜபம் பண்ணியிருக்காரு, இல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேண்டி. இப்ப அதே வார்த்தை இங்கேயும் வருது, தேவனால் கொடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் போது இவங்களை எடுத்துக்கல்லாம தீமை நின்று காக்க முடியும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப அந்த பரமண்டல ஜெபங்கிறது அந்த இன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டியதுதான் என்னங்கிறது இயேசுக்கு சொல்லும் போது அதுல இந்த தீமையிலிருந்து காத்து கொள்றது இவங்களுக்கு வேண்டிதான் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் வேண்டிய அல்ல. அப்போ இங்க அதுக்கு முன்னால் நான் வார்த்தையில வாசிக்கிறேன், கேட்டின் மகன் கெட்டு போனவனுடைய வேற ஒருத்தன் கெட்டு போறதில்ல. அப்ப அவன் வந்து அவன் தீமையில தான் அவன் தான் போய் மாட்டுறான். அப்ப அவனுக்கு வேண்டிய ஆண்டவர் ஜெபம் பண்ணல. இங்க வந்து தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவனுக்கு வேண்டிதான் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு, தீமையிலிருந்து காக்கும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 16:17 வாசிப்போம். 16:17, நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உங்களுடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நான் உலகத்தான் அல்ல, நான் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட வந்துடுவேன். ஆமா, நான் எப்படி கொஞ்ச நாள் இருந்து ஊழியம் செஞ்சுட்டு உங்களுடைய வலது பக்கத்து சிங்காசனத்துக்கிட்ட நான் வந்துடுவேன், அதே மாதிரி இவங்களும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவர்களும் என்கிட்ட வந்துடுவாங்க. அதனால அவங்க உலகத்தார் அல்ல, உலகத்துக்கு வேண்டி அவங்க வாழல. பெரிய வீடு கட்டணும், வெளிநாட்டுக்கு போகணும், பெரிய மேடை போட்டு பிரசங்கம் பண்ணி 1000 பேர் 10000 பேர் வரணும், இப்படி கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னெல்லாம் அவங்க நினைக்கல. நான் உலகத்தார் அல்லாத போல அவங்களும் உலகத்தார் இல்லை, அதனால உலகத்தில் இருக்கிற எதையும் தேட மாட்டாங்க. இல்லை அவர் கையில், ஆமா அவர் கையில் எல்லா அதிகாரமும் கையில் வச்சிருக்காரு, கையில் ஆண்டவர் எல்லா அதிகாரமும் வச்சிருக்காரு, வச்சுட்டு தான் அவ்வளவும் பேசுறாரு அவர். அப்போ இங்கே வந்து என்ன சொல்றாரு, அவங்க உலகத்தில் எதையும் விரும்பல, உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது தான் அவங்களுடைய எண்ணம். அதனால அவர்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தார்னா ஊழியனா ஒரு பெரிய கார் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வெளிநாட்டுக்கு போவாங்க, எல்லாம் வந்து தோத்திரம் பண்ணிட்டு பாஸ்டர் வந்து நிறைய பேர் வருவாங்க, வந்து சாப்பிட்டுட்டு காணிக்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஆண்டவர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கார் ஆசீர்வச்சிருக்காருன்ட்டு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இப்படி வந்து போய் அவங்களோட பேரும் போகணும் ரொம்ப பெருசாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை போச்சா அங்கே என்ன ஆகும், இங்கே போனால் தெரிஞ்சு அவர் ஏதாவது சாபத்தான் கூறுவார், நியாய தீர்ப்பு தான் கூறுவார், பாவத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவார், மனம் திரும்பதை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவார், நான் அன்னைக்காக மனம் திரும்பிட்டேன் இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, நீ உலகத்தான் நல்ல, அதனால் உலகத்தில் இருக்கிற யாருக்கு பயப்படணும் அவசியம் இல்லை, நான் சொல்கிறத நீ சொல்லு. தீமையிலிருந்து காத்துக் கொள்வதற்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் சொல்றத நீ சொல்லு. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன். அப்போ ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்து இயேசு கிறிஸ்து அங்கிருந்து பூமிக்கு அனுப்பினாரோ அதே கட்டளை தான் இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்று, எனக்காக யார் போவார்கள். அப்படி ஆண்டவர் கரம் நீட்டி கூப்பிடுறார், என்னுடைய வேலைக்காக யார் போவார்கள். ஒருத்தனும் நோக்கி பார்க்க மாட்டேங்கிறான், என்னமென்னமோ தேடிட்டு இருக்கிறான், என்னுடைய காரியமாக யார் போவான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு ஒருத்தனை செவி கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் அதுக்கு செவி கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் முழு பாதுகாப்பு கொடுக்குறார், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஆனால் அவங்க செய்ய வேண்டியது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும். ஒரு மனுஷன் இன்னைக்கு இராணுவத்தில் சேர்த்துட்டானா, அவனுக்கு முழு பாதுகாப்பு இராணுவம் கொடுக்குது, தேவையான சாப்பாடு கொடுக்குது, சம்பளம் கொடுக்குது, அவன் குடும்பத்துக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்குது. ஒரு நாட்டில் பணம் சேர்ந்துருச்சுன்னா முதல் பணம் யாருக்கு கொடுக்கணும்னா இராணுவத்துக்கு தான். இராணுவத்துக்கு எடுத்தது போக மற்றது தான் ஜனங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற எல்லா கவர்மெண்ட் செய்கிற வேலை, 1000 கோடி இருந்ததுன்னா அந்த 1000 கோடியில் 500 கோடி இராணுவத்துக்கு ஒதுக்கிடணும். பாக்கி இருக்கிற 500 கோடியில் தான் மற்றவங்களாம் சாப்பிடணும். ஆமாம், இல்லைன்னா நான் நம்ம நாட்டில் இன்னொருத்த நாட்டுக்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். அப்போ உலகத்துலேயே அந்த மாதிரி சட்டம் இருக்கும்போது ஆண்டவரால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ வல்லமையுள்ளவர்களாக இருப்பார்கள், எவ்வளோ அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி ஒரு இராணுவத்தில் இருக்கிறவனை அடிச்சிட்டாவோ தரக்குறவோ பேசிட்டாவோ இன்றைக்கி வந்து தண்டனை. அதனால் அவன் பேஜில் எழுதியிருப்பான், நான் மிலிட்ரி சேர்ந்தவன் வண்டியில் எழுதியிருப்பான். யாராவது எங்கேயாவது கவனக்குறைவாக அவங்கள நடத்திட்டாங்க இராணுவத்தில் இருக்கிறவங்கள, அவனை தான் உடனே சில தண்டனை. அப்போ எல்லா இராணுவத்துலேயும் அந்த மதிப்பு மரியாதை இருக்குது. இப்போ தேவனுடைய இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும் பாருங்கள். சகல பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிறார், சகல தேவையிலும் சந்திக்கிறார். செய்ய வேண்டிய வேலை என்ன? எதிரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பை உணர்த்த வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டும், உண்மையான தேவனுடைய செய்தி என்னங்கிறத அறிவிக்க வேண்டும். அதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிறக்கும் போதே அவனை தேர்ந்தெடுத்துடுறாரு. இடையிலலாம் கூப்பிட்டா வரமாட்டான். அதனால் பிறக்கும்போதே அவனை தீர்மானித்து நீ வா, எங்கேயும் ஓடாத, ஓடினா அடி சரியாக கிடைக்கும். இராணுவத்துலேருந்து தப்பிச்சு வந்தாச்சுன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஒழிய முடியாது. இராணுவத்தில் இருந்துட்டு ஒரு ஆள் வேண்டான்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டானா, இராணுவம் அவனை வலை போட்டு தேடும். அவன் எந்த இடத்துல 1 மாதம் 2 மாதம் ஒன்றா இருக்க முடியாது. இந்த ஊரில் ஒரு மாதம் இருப்பான், இன்னொரு ஊரில் 1 மாதம் இருப்பான், அப்படி தலைமறைவான வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் ஒரு இடத்துல இருந்து மனைவி மக்களோட ஒன்றா வாழ முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, ஒரு அடையாளமே அவனுக்கு. அவன் பஞ்சப்பிரதேசம் மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறான். அவனுடைய அடையாளம் தெரிஞ்சதுன்னா உடனே இராணுவத்தில் பிடிச்சிட்டு போய் அவனுக்கு சிறை தண்டனை தான். அப்போ உலகமே இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வேலையில் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற நியாயத்துக்கு பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவார்கள். 19வது வசனம், அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அப்போ ஆண்டவர் செஞ்ச எல்லா காரியமும் யாருக்கு வேண்டியன்னு கேட்டிங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு வேண்டிதான். எல்லா காரியத்தையும் பேசுகிறாரு, செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு, செஞ்சதெல்லாம் வந்ததே அவங்களுக்கு வேண்டி தான். உலகத்தாருக்கு வேண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரல, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு வேண்டி தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். 20வது வசனம், நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் இல்லாமல் வார்த்தைகளினால் பாருங்க இவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன், இவர்கள் மூலம் பிரசங்கப்படுகிற வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். இங்கதான் விசுவாசி வர்றாங்க. அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், பரிசுத்தவான்கள் பேசுகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நீங்கள் வந்து நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் என் மூலம் வசனத்தை கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லிட்டு நான் முழுவதும் நம்புகிறேன் நான். ஏன்னா நான் கடந்து வந்த பாதையாக என்னங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆண்டவர் சமூகத்தை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் என்னை எங்கெங்கே தேடி பிடிச்சாருங்கிறது எனக்கு தெரியும். ஆண்டவர் என்னை வந்து எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்திட்டு வர்றாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால் என் மூலம் அல்லது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் மூலம் அதை கேட்கிற மற்றவர்கள் பயனடைவார்கள். அவர்களையும் தேவன் காத்து கொள்ளுவார். அவர்களுக்கும் தேவனுடைய வல்லமை குறையாமல் எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. யோவான் 17:21. போதும். அப்ப இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை ஒருத்தன் பேசுறான், ஜெபம் பண்றான், பாடுறான் அப்படின்லாம் பார்க்கும்போது, தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவன் யாருங்கிறத பரிசோதிப்பான். ஏன்னா பரிசுத்த ஆவியில வந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த ஆவியில வந்து இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா, இவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறானா, இவனுடைய இவன் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படுகிறதா அப்படிங்கிறத பரிசோதித்து பார்க்கும்போது அவனை தன்னோடு கூட ஐக்கியமாகும்படி அவனை வைத்துக் கொள்ளுவான், நண்பனாக வைத்துக் கொள்ளுவான். அப்படி இல்லைன்னா அவனை தடுத்து விடுவான். அதனால இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆட்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒருமனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாம தேவனுடைய நாமத்தை அறிக்கிட்டு அந்த மறுதளிக்கிறவனை கூட வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும், நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவன் வந்து தேவனுடைய நாமத்தை தூஷிப்பான். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக சாட்சியாக இருப்போம், அவன் வந்து சாட்சி இல்லாம வாழ்வான். அப்ப அவனை நாம கூட வச்சுட்டு இருந்தோம்னா தேவன் நம்மளையும் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஆக்காணிகளை பிடிச்சி அவனை கல்ல இருந்து கொள்ளணும். அவனா போயிட்டானா நல்லது, அவன் போகாம இருந்தானா அவனை கல்ல எறிஞ்சு கொள்ளணும். அதனால தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஐக்கியமா இருக்கும்படி தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்படி ஐக்கியமா இருந்து இருந்து வளர்ந்து வளர்ந்து இவர்கள் எல்லாரும் பிதாவோடு ஐக்கியமாக மாறுகிறார்கள். ஆனால் பூமியில் ஐக்கியமாக இருப்பாங்க, இவருடைய மரணத்துக்கு பின்னாலேயும் இவர்கள் ஐக்கியமாக இருந்து தேவனோடு ஐக்கியமாக இருப்பார்கள். 22. போதும். அப்போ நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி பாருங்க. அப்போ தேவனுடைய மகிமையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். தேவனுடைய நாம் மகிமை தேவன் கொடுத்த பரிசுத்தால பரிசுத்தவான்கள் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படுதா அப்படின்னா அவன் நம்மளுக்கு நண்பன். தேவனுடைய நாமத்தை வந்து கனவீனப்படுத்துறானா அவன் நம்மளுக்கு எதிரி. அப்போ அவனை நம்ம வச்சுக்கூடாது. அப்படி இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு மகிமை கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் நம்மளுக்கு மகிமையை கொடுக்கிறார். அதே மாதிரி தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நேசிக்கும்படியாக அவர்களோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக தேவன் நம்மளுக்கு மகிமையை கொடுக்கிறார். அப்படியாக இன்னைக்கு தேவனுடைய மகிமை எடுத்து தேவனுடைய திட்டத்தை தான் நிறைவேற்றணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேகர் தேவனுடைய மகிமையை எடுத்து தங்களுடைய காரியத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கிறவங்களை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த தேவனுடைய மகிமை அவங்ககிட்ட இல்லைங்கிறது நாம மற்றவங்ககிட்ட வெளிச்சம் போட்டு காட்டணும். ஏன்னா தேவனுடைய மகிமை எங்கிட்ட இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லுவான், பிசாசும் சொல்லுவான், எங்கிட்ட வல்லமை இருக்குது, எங்கிட்ட அற்புதம் செய்ய வல்லமை இருக்குது, தேவனுடைய மகிமை எனக்கு தான் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா சாத்தானும் ஒளியுந்தவனுடைய வேஷத்தை தரித்து இருக்கிறானே. அப்போ உண்மையானவனா போலியானவனான் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையில நற்கிரியை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய மகிமை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து நாம் ஒரு காலமும் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தக்கூடாது. அப்படி கனவீனப்படுத்துகிறவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை நம்மை விட்டு விலக்க வேண்டும். 23. போதும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவனாக இருக்கும்படிக்கு. அப்படின்னா எந்த ஒரு மனுஷனும் நல்ல மனுஷன் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறான். அப்படி ஒரு மனுஷன் தவறுகளை செய்யும் பொழுது அவனை சுட்டி காடும் போது பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்தா அவன் திருந்திக்குவான். அப்ப திருந்தி அவன் தேறி தேறி வருவான். இப்போ ஒருத்தன் தேவனுடைய ஆவியில அவன் தவறை சுட்டி காட்டும் போது திருந்தாமல் அப்படியே மொண்டாண்டம் பிடிச்சிட்டு இருந்தானா, அவன் தேறாதவன், அவனை விளக்கிடும். அப்படியாக நாம் குறைவுள்ளவர்களுக்கு நாம் அவருடைய குறைகளை சுட்டி காட்டி அவர்களை தேறினவனாக வரும்படி நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி தேறி தேறி வரும்போது அவங்கள நாம் நண்பர்களாக வச்சுக்கலாம். அப்படி தேறி வர்றவங்களை நாம் நண்பர்களாக வச்சுட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றலாம். அதுக்கடுத்து 24 வசனம், போதும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமை இருக்குது, அந்த மகிமை பிதாவினுடைய வலது பக்க சிங்காசனத்தில் போனாதான் அந்த மகிமை தெரியும். அப்போ அந்த மகிமையை பார்க்கறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய மூலம் இந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற 144,000 பேருக்கும் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் சிங்காசனத்தினுடைய வலது பக்கத்தில் வந்து இருக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு இங்கே ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எங்கே இடம் இருக்குதுன்னா சிங்காசனுடைய வலது பக்கத்தில். அதனால்தான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல என்னோடு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படின்னா. அந்த சிங்காசனம் எவ்வளோ பேருசு பாருங்கள், 144,000 சீட் இருக்குது, அவ்வளோ பெரிய சிங்காசனம். இல்லை இல்லை, பல வரிசை இருக்கு அதில். அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பூமியில் இருக்கும்போது சகல காரியமும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், சகல ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும், அவர்களை தீமையிலிருந்து காக்க வேண்டும், அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், அவர்கள் மூலம் பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தைகள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களையும் தேவன் காக்க வேண்டும். அப்படியாக மிக உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார், பெருமூச்சோடு ஜெபம் பண்ணுகிறார். 25 வசனம், போதும், உலகம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா இயேசு கிறிஸ்து தேவனை அறிந்திருக்கிறார், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையில ஒரு காரியம் மறைஞ்சிருக்குது, என்ன ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது, நீதி உள்ள பிதாவே உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒரு வார்த்தை மறைஞ்சிருக்குது, என்ன வார்த்தை அது? இல்லை, பதில் அது இல்லை, உலகம் உம்மை அறியவில்லை, அதே மாதிரி உலகம் உம்மை அறியவில்லை, அதுபோல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இந்த உலகம் அறியவில்லை. அதான் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் இருக்குது, தேவனுடைய ஆவியை பெற்றவன் எவனோ அவன் காற்று எந்த பக்கம் போகுது வருதுங்கிறத மாதிரி இவன் போயிட்டு தான் இருப்பா, இவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவனால் பிறந்தவர்கள் அவர்களை கண்டுபிடிப்பார்கள். அப்ப தேவனுடைய ஆவி வேண்டும், நீதியின் கிரியை செய்ய வேண்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாம நானும் பரிசுத்தவான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஆண்டவர் பேரை சொல்லி யார் யார் எப்படி எப்படி ஏமாத்தணுமோ அந்த மாதிரி என்ன ஆட்டுத்தாளை போத்தி இருக்கிற ஓனாயல் மாதிரி வந்து சபையிலையும் இருக்காங்க, ஊழியக்காரங்களையும் இருக்காங்க. சபையில இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்கான். ஆட்டுத்தலை யார் வேணாலும் போத்திக்கலாமே, ஆட்டுத்தலை யார் வேணாலும் போத்திக்கலாம். அப்படி புகழ்த்திக்கிட்டு நீங்க நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அறியவில்லை. அவனுக்கு என்ன வேலைனா என்ன, தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறத பார்த்துட்டு இருப்பான். அப்படியாக தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை இந்த உலகம் கண்டுகொள்ளாது. இங்கே வந்து ரெண்டு மூணு வாரம் வசனம் கேட்பாங்க, என்னன்னா பைபிளில் இவ்வளவு வசனம் இருக்குது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு ஓடி போயிடுவான். நிறைய பேருக்கு பிடிக்காது, பைபிள்னா பைபிள் தான், உலகக்காதுன்னா அது வந்து வேற, பிரசங்கம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். பிரசங்கத்தில் தேவனுடைய நாமத்துக்கு தான் மகிமை சேர்க்கணும், தேவனுடையது தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பேச வேண்டும். உலக பிரகாரமான காரியத்துக்கு ஒப்பிட்டு பேசக்கூடாது, வசனத்திலேயே இருக்குது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டது, அப்படி பரிசுத்தாவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து வெளியில் பேசணும்னா பரிசுத்தாவி தேவைப்படும். அப்படி இல்லாமல் இந்த வார்த்தை தன்னிச்சையாக எடுத்து ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி அநேகம் பேர் தேவனுடைய பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகளை தன்னிச்சையாக எடுத்து தன்னுடைய ஆதாயத்துக்காக எடுத்து பிரசங்கம் பண்ணி எதை எதோ செய்ய பார்க்குறாங்க. அது செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவில் அது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க, மற்றவங்கெல்லாம் பிரசங்கம் சரியில்லைன்ட்டு வேலை தான் சபைக்கு போகலான்னு போயிடுவாங்க. அப்படி அநேகம் பேர் இங்கே வந்தவங்க எத்தனையோ பேர் வேறு சபைகளுக்கு போய் கிழவிகளுடைய கட்டுக்கதைக்கும் உலகத்தில் இருக்கிற ஆமாம் ஆசாபாசங்களுக்கும் சொந்த கதையை சோக கதையை கேட்குறதுக்கும் அப்படி போய் இவங்க அங்கே சொந்த கதையை சோக கதையை சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க, எல்லாம் சரியாக போச்சு, உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டேன்ட்டு தேவனை ஆராதிக்க போய் ஒருத்தர் ஒருத்தர் இன்னைக்கு கேவலப்பட்டு தான் வராங்க. அப்புறம் 26 வசனம், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பிலே வளர்வார்கள், தேவனுடைய அறிவிலே வளர்வார்கள், தேவனுடைய நாமத்திலே வளர்வார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் படித்து கொண்டே இருப்பார்கள். 2 வருஷம் பைபிள் ஸ்கூல் படித்து முடிச்சோன்னா முடியாது, பைபிள் நான் 4 டைம் நல்லா படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தா திரும்ப திரும்ப அதே தான் வந்துட்டுருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஆவியில் இருக்கிற வார்த்தை என்னங்கிறத பரிசோதித்து பார்க்க மாட்டாங்க. அப்படியாக அவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு கூடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது சந்தோஷம் பெருகும், அறிவு பெருகும், ஞானம் பெருகும், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். சோத்ரம். அப்படியாக இப்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கடைசியாக ஜெபம் பண்ணுகிறார். சோத்ரம். தீர்த்து எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1-4 வரை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்கார்,
யாருக்கு இந்த வெளிப்படுத்தின காரியங்களை பிரசங்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்காரு? ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிச்சு அதை சிந்திச்சா மட்டும்தான் தெரியும். ஒன்று ரெண்டு வசனம் வந்து ஒன்னாம் வசனம் எழுதுகிறதாவது, ரெண்டாம் வசனம் சமாதானம் உண்டாவதாக, மூணாம் வசனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தான் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சிருக்காரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் வளரணும், மற்றவங்களுக்கு இல்லை. அப்போஸ் நான் பொருள் ஆண்டவர் எது கூடியத்துக்கு அழைச்சிருக்காருன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதுக்கு, அழைக்கப்பட்டவனுக்காக அல்ல. அதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஜனங்கள் இருக்காங்க, அவங்க பல இடங்கள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அவங்க இந்த மாதிரி ஜனங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட ஐக்கியமாயிருவாங்க. அந்த ஐக்கியத்தை கூடி சீக்கிரம் ஆண்டவர் செய்வார். உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜனங்க இந்த மாதிரி ஜனங்க இருக்காங்க, அவங்கள ஒன்று சேர்த்துறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிருக்கிறான். ஆண்டவர் வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். அப்படியாக அப்போஸ்தலன் பவுலுக்கு கொடுத்த ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் வளர்வதற்காக எனக்கு தேவன் வெளிப்பாடை கொடுத்தார், எனக்கு பிரசங்க வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ரெண்டு தீமத்தையும் ரெண்டாம் அதிகாரம் 9-10 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆன ஊழியம், வேலை கிடைக்கலன்னா ஊழியம், கை கால் உடஞ்சி போச்சுன்னா ஊழியம், ஊழியம் நோயை முத்தி போச்சுன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் தீர்மானிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. எதுக்கு ஆகாதவன என்ன பண்ணுவானா, கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க சில இடங்கள் எல்லாம். எதுக்கு ஒத்துக்க இல்லையா, அவன் கோயில் மாடா தெரிவான். அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை வருஷம் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அலைஞ்சு 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 தான் நடந்துட்டுருப்பான். ஆனால் அப்போஸ்தலன் இப்போ அவளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் நீ வார்த்தையை கொடுக்கணும். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவன் யாராவது இங்கே வந்தாங்கன்னா அவன் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தகுதி அற்றவன். ஏன்னா அவன் வந்து இந்த வார்த்தையை கேட்டால் அவன் பரிகாசம் பண்ணுவான். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேண்டி நான் சகலத்தையும் செய்கிறேன். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக இருந்தால் அவர்கள் ரெண்டு வாரம் மூணு வாரம் அல்லது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வருவாங்க, அவங்களே விலகிக்குவாங்க, அவங்களுக்கே தெரியும் இவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பாஷையே வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் குத்தி குத்தி பேசுகிறாரு அப்படின்ட்டு அவங்களே விலகிக்குவாங்க. சில ஆளுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, துணிகாரம் பிடிச்சவங்க மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் பேசுறது பேசுங்க, நாங்கள் வாழ்கிற மாதிரி தான் வாழ்வோம், எங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஜபம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தை நீங்கள் பேசுறது பேசுங்க, நாங்கள் எப்படி இருக்குமோ அப்படி தான் நாங்கள் இருப்போம், எங்களை மாற்ற முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாது, அதனால் கேட்டாலும் அவங்களுக்கு புரியாது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு தேவனுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளாதவர்கள் யாராவது கேட்டாங்கன்னா அது அவருக்கு சாபமாக மாறும். ஏன்னா பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். அதனால தேவனால் தெரிந்து கொள்ளப்படலையா? தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்கலையா? தேவனுடைய நியாயத்திற்கு உடனே வரும். அதனால தேவனுடைய கைகளில் விழுகாம அவன் தப்பிச்சு போயிட்டானா, என்னைக்கு இருந்தாலும் மனந்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்திட்டு தேவனை கோபப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் தேவனுடைய நியாயத்திற்கு உடனே வெளிப்படும். அப்படியாக நம்முடைய முற்பிதாக்களுக்கு அல்லது நம்மளுக்கு முன்னால் ஊழியம் செஞ்ச அப்போஸ்தலனாய பவுலுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேண்டி மட்டும்தான் அந்த ஊழியத்தை கட்டளை இட்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் வேண்டி கட்டளை இடலை. அப்படி இன்னைக்கு இருக்கிற அநேகர்களுக்கும் ஆண்டவர் தேவனால் முன்பிடிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் அந்த ஊழியத்தை கட்டளையிட்டிருக்கிறார். லூக்கா 18:6-8. போதும். இப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை இல்லாதவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆமா, அவனே அப்படி சொன்னானா, நீதி இல்லை நியாயாதிபதி எப்படி சொல்லுவாரு? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். இப்ப இரவும் பகலும் அழைக்கப்பட்டவன் கூப்பிட்டானா, அதை கேட்க மாட்டான். காது கேட்காதவர் போலையும் கையை குறுகினவர் போலையும் ஆண்டவர் இருப்பார். ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல தான் ஆண்டவர் நீதி செய்யறதுக்கு பொறுமையாக இருக்கிறார். அதனால் இந்த வசனம் வந்து எடுத்துக்கிட்டு நிறையா வார்த்தைகள், பைபிள் இருக்கிற வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு இது எனக்கு தான், இது நாம தான், இது நாம தான் இருப்பாங்க எல்லாரும். இல்லை, அப்படி இல்லை. அது கவனமாக படித்து பார்க்கும்போது தெரியும், இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்போ இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு. அழைக்கப்பட்டவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கறது இல்லை. அதனால நிறைய பேர் ஏமாந்து போக போகிறாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்களை நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க, விசுவாசிகளே நிறைய பேர் ஏமாந்து போக போகிறாங்க. ஏன்னா தேவனால் முன்பிடிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய நீதியை திட்டமாக நிறைவேற்றுவார்கள். நியாயத்திற்கு உடனே வரும். இந்த தேவனால் முன்பிடிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பப் போகிறார். தானியேல் 12 பார்க்கும்போது அங்கே மிகாவேல் தூதன் தன்னுடைய வல்லமையோடு வருகிறார். அவனுடைய சேனையை கூட்டிகிட்டு வர்றார். எதுக்கு? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. அதனால் இன்றைக்கி இவங்க மட்டும்தான் இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க கூட தேவனுடைய சேனையும் இணைய போகிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கப் போகிறது. தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரனுக்கும் வரும், விசுவாசிக்கும் வரும். அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கடைசியாக இருந்து ஜபம் பண்ணுறாரு. ஜபம் பண்ணி வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு இருந்து ஜபம் பண்ணுறாரு. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுமதிக்கலாம். அந்த அர்த்தம் தெரியலன்றிருந்தால் தேவன் நம்மளுக்கு வேண்டி ஜபம் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சு அவன் மாயமான மன்றத்தை விட்டுட்டு மனம் திரும்பினான நல்லது. அப்போது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக மனம் திரும்பி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும். அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த தேவனுடைய திட்டத்திலே நினைத்திருக்கும் போது தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். அதனால் ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? நம்ம மூலம் தேவனுடைய வார்த்தை பரவும் போது அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்காக இந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணணும். அப்படியாக தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தினுடைய பொருளை தெரிந்து நாம் தேவனுடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.